अत्र तु रामहेश्वासाः भीमार्जुनसमायुधि युधानो विराटस्य द्रुपदस्य महारथः पुरुजित् कुन्तिभोजस्य काचि दृष्टकेतुश्चेकिदानः काचीराजस्य वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजस्य शैव्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्तः बुद्धभोजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः चतुर्थोऽयं श्लोकः प्रथमे अध्याये भगवद्गीतासु धर्मक्षेत्रे कुरुक्षेत्रे समसङ्गताः मामकाः पाण्डवाश्चैव किमकुर्वन् इति प्रश्नः धृतराष्ट्रेण सञ्जयं प्रति कृतः. तदनन्तरं सञ्जयस्तु भवन् चिन्तितरीत्या युद्धस्य उपरमः नासीत्, किन्तु दुर्योधन एव महत्सैन्यं पाण्डवानां दृष्ट्वा भीतभीतस्सन् स्वस्थानं परित्यज्य गुरोः द्रोणाचार्यस्य समीपं गतवान्. गत्वा आचार्यम् इत्थम् अवदत्, हे पाण्डुपुत्राणाम् आचार्य अथवा आचार्य पाण्डुपुत्राणां महतीं च मौं पश्य, अस्माभिः इत्थं न चिन्तितमासीत्, एतावती सेना तेषां न भवति इति आलोचितम्, परन्तु अधुना एतादृशं सैन्यं तैः सम्पादितं वर्तते. अपि च अत्र तव शिष्येण जीवता त्वद्वदार्थमेव उत्पन्नः भवन्निकटे एव कृतविद्याभ्यासः भवतां प्रतिपक्षतया व्यूहरचनां कृत्वा स्थितः इति अतीव बुद्धिमान्. दृष्टं किं भवता इति पप्रच्छ. तदानीं भगवान् द्रोणाचार्यः तूष्णीमास न समादधे, यस्मात् कारणात् गुरुः स्वस्य प्रश्नस्य समाधानमपि न वदति, अतः अत्यन्तं खिन्नः, जनानां मध्ये अवमतः, अतीव क्रुद्धः, गुरुं सन्तोषयन्निव. पश्य इति यदुक्तं, भवान् पश्यति वा न वा इति नाहं जाने, तथापि तेषां मुख्यतया ये सन्ति तेषां नामनिर्देशपरं क्रियते इति अधुना वक्तुम् आरभते दुर्योधनः द्रोणं प्रति. तदेव उपरि श्लोकत्रयस्य समुदायार्थः. अत्र बहवः महारथिनः अधिरथिनश्च उक्तास्सन्ति, तेषां नामनिर्देशोऽपि भवति यदस्माभिरधुना द्रष्टव्यमस्ति. अत्र शूरा महेश्वासाः भीमार्जुनसमायुधि युधानो विराटश्च द्रुपदश्च महारथः அப்படின்னு நான்காவது கேள்வி ஸ்லோகம். இதுல சஞ்சயர் திருதராட்டருக்கு சொல்லிட்டு இருக்கார், பாண்டவ சைன்யத்தை கண்டு பயந்த துரியோதனன் தன் இடத்தை விட்டு ராஜாவா இருக்கிறவன் துரோணாச்சாரியரிட்ட ஓனார் அப்படின்னு. யுத்த களத்துல சில தர்மங்கள் இருந்து ராஜா தன்னிடத்தை விட்டு போகப்படாது, ஆனா பயந்து துரியோதனானவன் துரோணாச்சாரியர்கிட்ட போறார். போறது மட்டும் இல்லாம துரோணாச்சாரியனோட சொன்னார், இத்தனை சைன்யம் இருக்கு நீர் கண்டீரா பஸ்யான்ட்டார். பஸ்யேதாம் பாண்டபுத்ராணாம் ஆச்சாரிய மகதீம் சமோ. நாம் என்ன கருதினோம், பாண்டபுத்திராட அவ்வளவு சைன்யம் இருக்கிறது வசதி இல்லை, ஏதோ சில பேர் தான் இருப்ப. நம்ம பக்கத்துல தான் நிறைய சைன்யம் உண்டு. ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம ராஜ்யத்துல இருக்கோம், ராஜாக்கள்லாம் நமக்கு கப்பம் கட்டின்னு இருக்கா, நம்ம பக்கத்துல தான் வருவா. அவளுக்கு ராஜ்யத்தையும் இல்ல, ராஜ்யத்தோட சம்பந்தமும் இல்ல, காட்டுல இருந்தா ஒரு வருஷம் அஜ்ஞாத வாசம் இருந்த, ஆகையால் அவ பக்கத்துல ரொம்ப பேர் சேர்ந்திருக்கவே முடியாது. எல்லாம் ஒரு நாள்ல முடிச்சபடலாம் யுத்தம் அப்படின்னு நினைச்ச துரியோசனன் இங்க வந்து பாக்குறான். பார்த்தா தனக்கு எவ்வளவு சைன்யம் இருக்கோ அது மாதிரி சைன்யம் அந்த கோடி தெரியாத அளவுக்கு நிக்கிறத அதான் கேக்குறான். மகதீம் சமூ, இவ்வளவு பெரியதான ஒரு சைன்யத்தை பார்த்தீரா நீங்க. அதை விட இன்னொரு விசேஷம் இருக்கு. புத்திசாலியா இருக்கக்கூடியதான திருஷ்டத்யும்னன் இந்த சைன்யத்துக்கு நாயகனாக இருக்கிறான். இந்த திருஷ்டத்யும்னன் தங்களை கொல்வதற்காகவே பிறந்தவன், தங்களிடத்திலேயே வாசித்தவன். அப்படிப்பட்டவன் தங்களுக்கு எதிராகவே உங்களுக்கு சைன்யத்தை வியூக ரச்சனை பண்ணியிருக்கான், அதையும் பார்த்தீரா அப்படின்னு. அப்பொழுது அதை சொன்னதுமே துரியோதனுக்கு இது துரோணாச்சாரியருக்கு மனசுல வருத்தம் ஏற்பட்டது. மகான்கள் வருத்தம் ஏற்பட்டா அதை வெளிக்காட்டிக்க மாட்டான். ஏதோ சிஷ்யம் தெரியாம பண்றான் விடுங்க, நாம் கோவிச்சுக்கப்படாது. அப்படி அது சமயத்துல எடுத்து சொல்லணும், அவளே தெரிஞ்சுக்கணும். அது போல சந்தர்ப்பத்தை தயார் பண்ணுமே தவிர வெய்யப்படாது அப்படிங்கிறதுல மனசுல ரொம்ப அடக்கிண்டு இருக்கார். இவர் அடக்கிண்டு பேசாம இருக்கிறத கண்டு கோபம் ஜாஸ்தி வந்தது துரியோசனனுக்கு. நான் என்னுடைய இடத்தை விட்டு இவர் இடத்துக்கு வந்தேன், அவரிடத்துல கேட்டேன், நான் பார்த்தேன், பார்க்கலே ஒண்ணுமே சமாதானம் சொல்ல மாட்டேங்கிற வாய மூடிண்ட ஒருக்கார். இதனால என்னாச்சு, லோகத்துல ஜனங்கள் இடத்துல நமக்கு அவமானம் தான், நம்ம கேட்டா பதிலே சொல்லல அப்படின்னு ஒரு அவகேளனம் ஆயிடுது. குருவும் அவரை நிராகரணம் பண்ணிவிட்டார். லோகத்துல யார் எது பண்ணினாலும் பரவாயில்ல, ஆச்சாரியனும் நிராகரணம் பண்ணிவிட்டார் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வந்துருதே அப்படின்னு மனசுல ரொம்ப வருத்தப்பட்டுட்டான். ஆனாலும் அவன் தீரோதார்த்தன் அல்லவா, தன்னுடைய மனசுல இருக்கிற வருத்தத்தையும் தான் கவலைப்படாம அது நாலு பேரை காட்டணும், சரி பண்ணணும். அதற்காக என்ன பண்ணினான், அந்த சைன்யத்துல சைன்யத்தை பாருங்கோன்னு சொன்னேன், அந்த சைன்யத்துல முக்கியமாக இருக்கிறவா யார இருக்காளோ அவளை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு. பாண்டவாளுடைய சைன்யத்தில் இருக்கக்கூடியதான சில ராஜாக்களை சொல்றான், அதிரச மகாராஜாக்களை சொல்லிட்டு இருக்க. நாம நிர்தேசம் பண்ணி இன்னார் யுத்தத்துல பண்ணிட்டு இருக்கா, எதிர்க்க நிக்கிறா, வியூக ரச்சனையில நிக்கிறா, திருஷ்டத்யும்னன் கேட்ட மாதிரி அப்படி ஒரு ராஜாக்களை சொல்றார். அதுல முக்கியமாக 17 ராஜாக்களை குறிப்பிடுறான் அவர். முதல்ல சொல்லும் பொழுது 17 ராஜாக்களை குறிப்பிடுறான். இந்த 17 பேர்ல பாண்டவாள் இல்ல, 17 பாண்டவாள இன்க்ளூட் பண்ணல. ஏண்ட அவ்வளவு கோபம், அவ பேரு கூட சொல்லப்படாது அப்படின்னு அந்த 17 பேரை சொல்றா. அத பாபம் அத்ரசூ ராமேஸ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி. இங்க மகாசூரால் இருக்கா, சாதாரணமா இல்ல, மகேஸ்வாசாஹ பெரிய வில்லன் வைச்சிட்டு இருக்கா. எனக்கு முன்னால சொல்றியாப்பா, இந்த உலகத்துக்கு வில் வித்தியை சொல்லி கொடுத்ததே நான் தான், இங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் என்னுடைய சிஷ்யர், எல்லோருக்கும் நான் தான் சொன்னேன். பரசுராமர் சில பேருக்கு சொல்லி கொடுத்தா அப்புறம் அவர் போயிட்டார். அவர் பீஷ்மாச்சாரியரோட யுத்தம் பண்ணி இனிமேல பிரயோஜனம் இல்லை, நாம் யுத்தம் பண்ணப்படாதுங்கிறதுக்காக அவர் தேசத்தை காலி பண்ணிட்டு கேரள தேசத்துக்கு போயிட்டார். அங்க வேண்டாம் நமக்கு இங்க மேல அப்படின்னு, இனிமேல வில்ல தொடமாட்டேன், அம்ப தொடமாட்டேன், ஜபம் தான் பண்ணிட்டு இருப்பேன்னு போயிட்டார். அவர் இங்க இருக்கிற வழக்கெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா, பீஷ்மாச்சாரியர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, அவர்கிட்ட வாச கர்ணன் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, நான் ஒத்தந்தான். அவர்கிட்ட வாச்சு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது நான் ஒத்தந்தான். ஆகையால் இங்க இருக்கிறவாள்லாம் யாரு, என்னுடைய சிஷ்யர். எனக்கு முன்னால அவன் ரொம்ப மகேஸ்வாசாகனு சொல்றியோ, அப்படி சாதாரண வாழ்ல சுவாமி பீமார்ஜுன சமாயுதி, ஒவ்வொருத்தரும் பீமன் அர்ஜுனனுக்கு சமமாக யுத்தத்தில் நிற்கக்கூடியதான திறமை உள்ளவர்கள். ஆகையால் தான் அவ்வளவு வசதியா நான் சொல்றேன். யுதானோ விராட்டத்ருபதானஹா, முதல்ல யார சொல்றார்? யுதானஹா சாத்யகி, சாத்யகிய சொல்றார். இந்த சாத்யகியை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம ரொம்ப பெரிய வில்லாளி அவன், அர்ஜுனன்கிட்ட வாசித்தவன் அவன். அர்ஜுனன் சொல்லி கொடுத்துருக்கார் சாத்யகிக்கு. எப்படுமே ஒரு படிப்புன்னு வந்தது என்னால் சேர்ந்து படிக்கணும், நாம் சொல்லிக் கொடுக்கணும். நான் மட்டும் வாசிட்டு அப்படியே பத்திரமா நானே வச்சுட்டுருந்தேன்னு வச்சுங்களேன், அது உபயோகப்படாது. பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும், அதுலேயும் தனக்கு சமானமாக இருக்கிறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதை சொல்லும்பொழுது அவர் திருப்பி கேள்வி கேட்டால் நம்ம பயப்படப்படாது. கொனுகொலு சர்வத்திர சர்வஜா, யார் எல்லா இடத்துலையும் எப்பொழுதும் சர்வஜனா இருக்க முடியும்? தெரியலேன்னு புத்தகத்தை பார்த்து சொல்வோம், நாலு பேரை தெரிஞ்சுன்னு சொல்வோம், அப்படின்னு விஜயானது எப்பொழுதும் வளர்த்து கொண்டே இருக்கணும். இந்த அபிப்பிராயத்தில் அந்த சாத்யகிக்கு சொல்லி கொடுத்தார். அவன் தான் யுதானன் அப்படின்னு பேர். யுதான விராட்ட திருபத மகாரதா, மத்திய தேசத்துக்கு ராஜா விராட்டன். இந்த விராட்டனுடைய ஊர்ல தான் இந்த பஞ்ச பாண்டவாளும் அஜ்ஞாதவாசம் ஒரு வருஷம் இருந்தா. இந்த அஜ்ஞாதவாசம் ஒரு வருஷம் இருக்கிற காலத்துல அவன் அஞ்சு பேரும், பாண்டவாள் அஞ்சு பேரும், திரௌபதியும் அவளுடைய பெயரை மாற்றிண்டு ரகசியமாக உருவங்களை மாற்றிக்கொண்டு உலகத்துல யாருக்குமே தெரியாம அந்த ஊர்ல இருந்தா. பார்த்தேன், காலம் சரியா இல்லைன்னு தர்மராஜாவா இருந்தாலும் சரி அவரோட மறைஞ்சு இருக்க வேண்டியதான நிலை வந்துருச்சு சார். அப்படி ஒரு வருஷம் மகாஸ்தமத்தை அனுபவிச்சார். கடைசியில திரிகர்த்த ராஜா சண்டைக்கு வந்து அவளுடைய கோக்கிரகணம் பசு மாடுகள்லாம் எடுத்துன்னு போயிட்டார். அப்பொழுது விராட்ட ராஜா அந்த பக்கம் போனார். இன்னொரு பக்கத்துல அர்ஜுனாதிகள்லாம் வந்து இவாள்லாம் வந்து கௌரவாள் இந்த பக்கம் இது பண்ணினார். அப்பொழுது அவருடைய பையன், அவர் யுத்தத்துக்கு போறார். யுத்தத்துக்கு போகும்பொழுது முதல்ல மகாவீரா போட கிளம்பினா, சைன்யத்தை பார்த்தமே நடுங்கினா. அப்பொழுது அர்ஜுனன் என்ன பண்ணினார், நீ தேரட்டியா இரு, நான் யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாசுபதாஸ்திரத்தை எடுத்துட்டு வந்து விசேஷமாக யுத்தம் பண்ணினா. அங்க இருக்கக்கூடியதான அத்தனை பேரையும் மயக்கத்துல வரும்படி பண்ணிவிட்டான். மயக்கமா ஆக்கும்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமோகனாஸ்திரம் போட்டு மயக்கமாக்கி அவ தலையில இருக்க தலைப்பாகல இருக்கக்கூடியதான எல்லா துணியும் கட் பண்ணிட்டு அப்படி வரும்படி சொல்லி எல்லாம் பண்ணினான். கடைசியில தெரிஞ்சது, திரு விராட்டராஜாவுக்கு தெரிஞ்சது, என்ன தன்னாலேயே முடியல. அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய சின்ன குழந்தை அவனுக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தார்னா எங்க இருந்து நடக்கும், தயார் காரியம்னு விசாரிச்சு அர்ஜுனன் தான் இவர் பண்ணினார் என்று சொல்லி தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கடைசியில அந்த அர்ஜுனனுக்கு, அர்ஜுனனுடைய பையன் அபிமன்யுவுக்கு தன்னுடைய பொண்ணை கொடுத்து விவாகம் பண்ணி வச்சார். இப்படின்னு அந்த விராட் ராஜா மகாசூரன் அவரத்தை நிற்கிறார். யுயுதானோ விராட்டா, அபிமன்யு உத்தரவருடைய விவாகம் இங்க பார்த்தோம். அதற்கு பிறகு திருபத மகாராஜா, திருபதனை பத்தி நாம் முன்னாலேயே பார்த்தோம். அந்த திருபதனுடைய பையன்தான் திருஷ்டத்யும்னன், திருபதனுடைய பெண்ணைத்தான் திரௌபதி. அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு பெண்ணு வேணும், அழகான பெண்ணு வேணும்னு பிரார்த்தனை பண்ணி சிவானுகிரகத்தினால கிடைத்ததான பெண்ணு திரௌபதி. அதே போலயே இந்த பீஷ்மாச்சாரியரையும் இவாளையும் துரோணரையும் கொல்லணுங்கிறதுக்காக ஏற்பட்டதான ஒரு பையன் திருஷ்டத்யும்னன். இந்த திருஷ்டத்யும்னன் துரோணாச்சாரியனை கொல்லணுங்கிறதுக்காகவே ஒரு தபஸ் பண்ணி சம்பாதிச்சு வச்சுருக்க, ஏன்னா தன்னால ஜெயிக்க முடியல. துரோணாச்சாரியனுடைய சிஷ்யனான அர்ஜுனனையே ஜெயிக்க முடியல, இப்படி துரோணாச்சாரியர் எப்படி வர்றது அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அவரையும் கொல்றதுக்காக ஒரு வியக்தி வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி திருஷ்டத்யும்னனை வரவழைச்சு பெற்றார். அப்படி திருஷ்டத்யும்னன் ஒண்ணு, திரௌபதினு ஒண்ணு, இவா ரெண்டு பேரும் இப்படி பிறந்த திருபதஸ்த மகாரதா. இப்படி இவா இருக்கும் பொழுது அதுக்கு அடுத்ததாக இவா மூணு பேரும் முதல்ல ஒரு செட்ட மகாரதா